மாண்புமிகு திலகராஜ்.
கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, 1968 பதினைந்தாம் இலக்க இலங்கை காணி மீட்டல் மற்றும் அபிவிருத்தி கூட்டுத்தாபன சட்டத்தை திருத்துவதற்கான சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற இந்த விவாதத்திலே உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்தமைக்காக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த சட்டமூலத்தை சபைக்கு சமர்ப்பித்திருக்கும் பெருநகர மற்றும் மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க அவர்களுக்கு முதற்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பல ஆண்டு காலமாக ஹட்டன் நகரில் பாவனையற்று கிடந்த புகையிருந்த நிலைய களஞ்சிய சாலை அமைந்திருந்த இடத்தை நகரத்தை அபிவிருத்தி செய்வதற்காக அனுமதி அளிப்பதற்கு அமைச்சர் திகாம்பரம், அமைச்சர் ராதாகிருஷ்ணன், நான் உள்ளிட்டோர் குழு அறையிலே அவருடன் சந்தித்து நாம் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையிலே அந்த இடத்தை விடுவித்து, புகையிருந்த திணைக்களத்திலிருந்து விடுவித்து நகரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ததோடு மட்டுமல்லாது தற்போது ஹட்டன் நகரத்தை அபிவிருத்தி செய்கின்ற ஒரு பிரதான வர்த்தக கேந்திர இடமாக அதனை மாற்றியமைத்து கட்டிடத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இன்று முன்வைக்கப்பட்டிருக்கும் இந்த காணி மீட்டல் அபிவிருத்தி கூட்டுத்தாபனம் தொடர்பாக பெருந்தோட்டத்துறை சார்ந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அல்லது ஏற்படுத்த வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்பாடுகள் சம்பந்தமாக இந்த குறிப்பிட்ட சபையில சில கருத்துக்களை முன்வைக்கலாம் நினைக்கிறேன். இன்று நாங்கள் இலங்கை காணி மீட்டல் அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தை அல்லது ஏற்கனவே இருந்த சட்டத்தை திருத்துவதன் மூலமாக இதனை மேலும் சக்திமயப்படுத்துவதற்கு அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக காணிகளை பெற்றுக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக இந்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்திலே நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இதுபோலத்தான் 1972 முன்வைக்கப்பட்ட காணி மறுசீரமைப்பு அல்லது காணி உச்சவரம்பு சட்டம் என்பதும் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு போன்ற விடயங்கள் தான் பெருந்தோட்டத்துறையில் பாரிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு வித்திட்ட ஒரு சட்டமூலமாக அமைந்தது. அன்று கொண்டுவரப்பட்ட காணி உச்சவரம்பு சட்டத்தின் ஊடாகத்தான் அதுவரை காலமும் பிரித்தானிய ஆட்சிக்கு கீழாக 1948 இலங்கை சுதந்திரம் அடைந்த போதும் கூட 1972 குடியரசாக இலங்கை குடியரசாக மாறுகின்ற காலம் வரைக்கும் இலங்கை 1948 சுதந்திரம் வழங்கப்பட்டு பிரித்தானியர் அவர்களது நாட்டுக்கு சென்ற போதும் கூட இந்த பெருந்தோட்ட பகுதிகளிலே 1972 வரைக்கும் அந்த பெருந்தோட்டங்களை நிர்வகித்தவர்களாக அவர்களே இருந்தார்கள். அன்று கொண்டுவரப்பட்ட காணி உச்சவரம்பு சட்டம்தான் அவர்களை இந்த நாட்டிலிருந்து முழுமையாக வெளியேற்றி அந்த குறிப்பிட்ட காணிகளையும் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் ஊடாக அரசாங்கத்திற்கு பொறுப்பேற்று அதன் ஊடாக தோட்டங்களை அரசாங்கம் பொறுப்பேற்று நடத்துகின்ற ஒரு நிலைமை உருவானது. அதன் போதுதான் ஜனவசம, உசவசம, மக்கள் பெருந்தோட்ட அபிவிருத்தி சபை போன்ற சபைகள் ஊடாக பெருந்தோட்ட நிர்வாகங்கள் உள்ளிருக்கப்பட்டன. இருந்தபோதும் கூட அந்த முறைமை 20 காலங்களுக்கு மேலாக நீடிக்கவில்லை. 1992 மீளவும் இந்த பெருந்தோட்டங்கள் அமைந்திருக்கக்கூடிய காணிகள் தனியார் மயப்படுத்தலுக்கு உட்பட்ட வகையிலே தங்க பங்குடமையாளர் என்கின்ற வகையிலே காணியின் உரிமையாளர்களாக அரசாங்கம் இருந்த போதும் கூட அவை தனியார் கம்பெனிகளுக்கு 22 கூட்டிணைக்கப்பட்ட பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு RPC என சொல்லப்படுகின்ற பிராந்திய கம்பெனிகளுக்கு இது வழங்கப்பட்டு இந்த காணிகளில் அவர்கள் அவரது தேயிலை ரப்பர் பயிற்சிகளை பெருந்தோட்ட பயிர்களை நடாத்துகின்ற ஒரு முறைதான் தற்போது காணப்படுகிறது. இதில் உள்ள சிக்கல் என்னவென்றால் இந்த 72 காணி உச்சவரம்பு சட்டத்தோடு 50 மேற்பட்ட பெருந்தோட்ட காணிகள் இவ்வாறு அரச கூட்டுத்தாபனங்களுக்கு கீழாக நிர்வகிக்கப்படுகின்ற பெருந்தோட்ட நிறுவனங்களாக மாற்றப்பட்ட போதும் கூட 50 குறைவான பரப்பளவை கொண்ட பெருந்தோட்டங்கள் சிறு தோட்டங்களாக்கப்பட்டு அல்லது 50 தோட்டங்கள் என்றே சொல்லப்படுகிறது அவ்வாறு மாற்றப்பட்டு தனியார் இடத்திலே தனியார் தோட்டங்களாக அவை தொடர்ச்சியாக நிர்வகிக்கப்பட்டு வந்ததும் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றமையும் இந்த நிலையில்தான் இந்த ஒரு சிக்கல் ஒன்று வருகிறது. இப்பொழுது இந்த பெருந்தோட்டம் துறை சார்ந்து அரச கூட்டுத்தாபனங்கள் அதே போல பிராந்திய கம்பெனிகளுக்கு இயங்குகின்ற தோட்டங்களில் வாழுகின்ற மக்களுக்கு அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு கிடைக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு போல இந்த தனியார் தோட்டங்கள் எனப்படுகின்ற தோட்டங்களில் வசிக்கின்ற மக்களுக்கு உரிய காணி உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கோ உரிய வீடமைப்பு அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கோ எங்களுக்கு சட்ட ரீதியான பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. மாத்திரமல்லாது இவ்வாறு அந்த 50 ஏக்கர் காணிகள் என சொல்லப்படுகின்ற அந்த தோட்டங்களுக்கு கீழாக அந்த உரிமையாளர்கள் அந்த மக்களுக்கு தெரியாமலேயே அந்த தோட்டங்களை வெளியாருக்கு பகிர்ந்து விற்பனை செய்து கொண்டு வருகின்ற ஒரு நிலைமை சமகாலத்திலே இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது. இதன் காரணமாக அந்த மக்கள் காலம் காலமாக பரம்பரை பரம்பரையாக அந்த பிரதேசத்திலே வாழ்ந்த மக்கள் முதலாவதாக தாங்கள் அதுவரை காலமும் செய்து வந்த தொழிலை முதலாவதாக இழக்கிறார்கள். அடுத்ததாக அபிவிருத்தி கருதி அவர்களுக்கு அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ஒன்று ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமெனில் அதற்கான வாய்ப்பு காணி உரிமை மறுக்கப்படுவதன் ஊடாக இடைநிறுத்தப்படுகிறது. உதாரணமாக நான் பிரயத்தனம் செய்கின்ற நுவரலியா மாவட்டத்தில் லிந்துலை பிரதேசத்திலே ஒடிங்டன் என்கின்ற தோட்டத்திற்கு கடந்த மாதம் நான் சென்றிருந்தேன். அது தனி 50 ஏக்கர் தோட்டம் எனப்படுகின்ற வகையில் தனியாருக்கு சொந்தமான தோட்டம். அந்த மக்களுக்கு அந்த 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 தோட்டத்திலே வசிக்கின்ற மக்களுக்கு தெரியாமலேயே அந்த தோட்டம் துண்டு துண்டாக பகிரப்பட்டு வெளியாருக்கு விற்கப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த தோட்டத்தில் காலம் காலமாக வசித்து வந்த மக்கள் நிற்கதி நிலையில் இருக்கிறார்கள். நாங்கள் அமைச்சு ரீதியாக அவர்களுக்கு அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்வதென்றாலும் கூட உரிய காணிகளை அங்கே பெற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பு கிடைப்பதில்லை. அதுபோல நுவர்லியா மாவட்டமாக இருக்கட்டும் அல்லது வேறு மாவட்டங்களாக இருக்கட்டும், ஏதேனும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் பெருந்தோட்டங்கள் நிர்வகிக்கப்படுகின்ற காணிகளை பெற்றுக்கொள்வது சம்பந்தமாக கோரிக்கை வைக்கப்படுகிறது. குறிப்பாக இன்று முன்வைக்கப்படுகின்ற இந்த சட்டத்திலும் கூட அத்தகைய ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படலாம். நான் நினைக்கிறேன் களுத்துறை மாவட்டத்தின் மில்லாவ போன்ற தோட்டங்களில் ஹொரணை பகுதியில் உள்ள தோட்டங்களில் இந்த சட்டத்திற்கு கீழாக காணிகள் சுவீகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிற்சாலைகளை அமைப்பதற்காக இருக்கட்டும் அல்லது நகரங்களை அபிவிருத்தி செய்வதென்கின்ற அடிப்படையிலே நகரங்களை அமைப்பதற்காக இருக்கலாம். ஆனால் அத்தகைய அபிவிருத்திகளை நாங்கள் மறுப்பதற்கில்லை. காரணம், நாடு வளர்ச்சியடைகின்ற போது இத்தகைய அபிவிருத்தி தேவைப்படலாம். ஆனால் அவ்வாறு காணிகள் சுவீகரிக்கப்படுகின்ற போது காலம் காலமாக அந்தந்த பிரதேசங்களிலே வாழ்ந்த மக்களின் வாழ்வாதாரங்களை உறுதிப்படுத்துவதற்கு அல்லது அவர்களை மாற்று இடங்களிலே குடியிருத்துவதற்கு அவர்களது தொழிலை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் அமைச்சர் பாட்டீல் சம்பிக்கரன் அவர்கள் பெருந்தோட்ட அமைச்சோடு இணைந்து கலந்துரையாடி ஒரு அமைச்சரவை பத்திரத்தை தாக்கல் செய்து அதனூடாக அதுவரை காலமும் அந்த பகுதிகளிலே வாழ்ந்த மக்களின் வாழ்வாதாரங்களோ வாழ்க்கையோ பாதிக்காத வகையிலே இந்த காணி சுவீகரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இப்போதைக்கு நான் நினைக்கிறேன் பெருநகர அபிவிருத்தி என்கின்ற வகையிலே களுத்துறை மாவட்டத்திலும் கொழும்பு மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் இந்த பிரச்சனை எழுந்திருக்கிறது. எனவே இந்த சட்டம் அமலுக்கு வருகின்ற அதே சந்தர்ப்பத்தில் அந்தந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களின் வாழ்வாதாரங்கள் தொடர்ச்சியாக பாதிக்காத வகையிலே இந்த சட்டத்தினை அமல்படுத்துவதற்கு அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
மாண்புமிகு அண்ணாமலை நடேச சிவசக்தி.
நன்றி தவசாளர் அவர்களே. இன்றைய தினம் இலங்கை காணி மீட்டல் மற்றும் அபிவிருத்தி கூட்டுத்தாபன இந்த திருத்தம் சட்ட விவாதத்திலே எனக்கும் பேசுவதற்கு நேரம் கிடைத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே இங்கே சதுப்பு நிலங்கள் அல்லது தாழ் நிலங்களை மீட்டெடுத்தல் என்ற இந்த தலைப்பிலே இந்த விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே தமிழ் மக்களை பொறுத்தவரை வடக்கிலும் கிழக்கிலும் அரச படைகளாலும் அரச பல்வேறுபட்ட திணைக்களங்களாலும் சுவீகரிக்கப்பட்டிருக்கிற இந்த காணியை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த மண்ணிலே நீண்ட காலமாக ஒரு அகிம்சை போராட்டமும் ஒரு ஆயுத போராட்டமும் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த போராட்டம் 2009 நிறைவடைந்தாலும் கூட இற்றவரைக்கும் தமிழ் மக்களுடைய இந்த பூர்வீக நிலங்களிலே மீள குடியேறுவதிலே பல்வேறுபட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. காரணம், அரசாங்கத்தினுடைய முப்படையினர் பல 1000 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தியிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த காணிகளை சுவீகரிப்பதற்காக இங்கே பல்வேறுபட்ட திணைக்களங்கள் இருக்கின்றன. முக்கியமாக வன திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், தொல்பொருள் திணைக்களம், மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை போன்ற பல்வேறுபட்ட திணைக்களங்கள் இந்த காணிகளை சுவீகரிப்பதிலே முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றன. அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே இந்த தொல்பொருள் திணைக்களமானது முழுக்க முழுக்க இந்த தமிழர்களுடைய நிலங்களை சுவீகரிப்பதற்காகவும் தமிழர்களுடைய ஆலயங்கள் கோயில்கள் அந்த காணிகளை சுவீகரிப்பதற்கான முழு முயற்சியில இறங்கியிருக்கிறார்கள். இந்த தொல்பொருள் திணைக்களத்தினுடைய நிர்வாக சபையிலே 32 சிங்கள உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் கூட இந்த நிர்வாக சபையிலே தமிழர்கள் இருக்கவில்லை. இதுக்கப்பால் வடக்கு மாகாணத்தில் மட்டும் 337 இடங்களை இந்த தொல்பொருள் திணைக்களங்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றன. இவைகள் யாவும் பௌத்த சின்னங்கள் இருக்கின்ற ஒருதல பட்சமான இந்த முடிவை எடுத்து இவர்கள் அந்த 337 இடங்களையும் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே 167 இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிலேயும் 50 இடங்கள் பெலியோயா பிரதேச செயலகத்துக்குள்ளே பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி வடக்கிலும் கிழக்கிலும் இந்த யுத்த காலத்திலும் சரி, யுத்தத்துக்கு பிற்பட்ட காலத்திலும் சரி, தமிழ் மக்களினுடைய இந்த பூர்வீக காணிகளை அரச படைகளிடம் இருந்தும் அரச திணைக்களங்களிடம் இருந்தும் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்த அந்த ஜனாதிபதி பிரதமராக இருக்கலாம், இந்த 2015 ஆட்சி மாற்றத்துக்கு பிற்பாடு தமிழ் மக்களுடைய ஆதரவை பெற்ற இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்த தமிழ் மக்களும் சரி, தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி, தற்போது இந்த அரசாங்கத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய 14 பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி, இந்த ஆட்சியினுடைய இறுதி காலத்திலேயாவது தமிழ் மக்களினுடைய நலன் சார்ந்து தமிழ் மக்களுடைய நிலத்தை மீட்பதற்காக அல்லது தமிழ் மக்களினுடைய உரிமை சார்ந்த விடயங்களுக்காக இந்த அரசாங்கத்தோடு பேரம் பேச வேண்டிய ஒரு நிலைமை இந்த ஆட்சியினுடைய இறுதி காலத்திலே வந்திருக்கிறது. ஆகவே இதையும் தமிழ் மக்களினுடைய வாக்குகளை பெற்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்களுடைய நலனுக்காக பேரம் பேசவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வரலாறும் தமிழ் மக்களும் எங்களை அது மன்னிக்காது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு 1948 அதாவது சேனாநாயக்காவுடைய கல்லோயா குடியேற்றத்தில் இருந்து முல்லைத்தீவுடைய நீராவிப்பட்டி பிள்ளையார் ஆலயம் வரைக்கும் தமிழ் மக்களுடைய காணிகளை சுவீகரிப்பதற்காகவும் தமிழ் மக்களுடைய ஆலயங்களை சுவீகரிப்பதற்காகவும் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுக்கப்பால் வடக்கு கிழக்கிலே கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கு காணியற்றவர்களாக இருக்கிறார்கள். வடக்கு மாகாணத்திலே மட்டும் 35,000 மேற்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு குடியிருக்கிறதுக்கு காணி இல்லாமல் இருக்கிறார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளிலேயும் அதே மாதிரி வாடகை வீடுகளிலேயும் தற்காலிகமாக 35,000 மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறது. சகல மாவட்டங்களிலும் இந்த காணியற்றவர்கள் பிரதேச செயலகங்களிலே தங்களுக்கு காணி வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மக்களுக்கு காணி
கச்சேரி உறுப்பினர்களே 2 நிமிடம் இருக்கு உங்களுக்கு.
காணி கச்சேரியை வைத்து இவர்களுக்குரிய காணியை வழங்குவதற்குரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறுதியாக இந்த ISIS தாக்குதல் நடைபெற்ற உடனே இங்கே சர்வதேச நாடுகளுடைய புலனாய்வுத்துறையினர் இங்கே அழைக்கப்பட்டு இந்த தாக்குதலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறவர்களுக்கான விசாரணைகள் தற்சமயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தமிழ் மக்களுக்கு மேலே இலங்கை ராணுவத்தினரால் நடாத்தப்பட்ட இன படுகொலை சம்பந்தமாக இதுவரைக்கும் இலங்கை அரசாங்கமும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலேயும் இணக்கம் தெரிவித்த விடயங்கள், அதாவது அங்கே சர்வதேச விசாரணையை நீங்கள் செய்ய தயாரில்லை, அதே மாதிரி நீங்கள் இணங்கின கலப்பு விசாரணை ஒன்று கூட சர்வதேச நீதியாளர்களை கொண்ட ஒரு கலப்பு விசாரணை ஒன்றை கூட நீங்கள் செய்கிறதுக்கு தயாரில்லை. அதற்கு நீங்கள் கூறுகின்ற காரணம் ராணுவத்தை காட்டி கொடுக்க மாட்டோம் அல்லது சர்வதேசத்தினுடைய நாடுகளில் இருந்து இங்கே வருகின்றவர்கள் விசாரணை செய்யப்படுமாக இருந்தால் இலங்கையினுடைய இறைமை மீறப்பட்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்கள் தற்சமயம் இந்த ISIS தாக்குதலுக்கு பிற்பாடு அமெரிக்கா பிரிட்டன் அதே மாதிரி இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு இலங்கையில் இருந்து இந்த விசாரணைகளை மேற்கொள்ள முடியுமா இருந்தால் தமிழ் மக்களுக்கு மேலே நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கான இந்த விசாரணையை செய்வதற்கு நீங்களே தயங்குகிறீர்கள் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இறுதியாக வந்து இந்த அரசாங்கத்தை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் மக்களுக்கு வழங்கி ஆணை கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் காலத்திலே இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் இருக்கு, அந்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாமல் இந்த அரசாங்கம் புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவதாக கூறிக்கொண்டு 83 தடவை கூட்டங்களை கூடுவதாக கூடி நீங்கள் இன்று வரைக்கும் அந்த புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வர விடயம் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தமிழ் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான தீர்வு காணப்படவில்லை. ஆகவே இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்த தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய பெரிய பொறுப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கு. ஏனென்றால் இட்ட வரைக்கும் நீங்கள் தான் இந்த அரசாங்கத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றும் கூட கல்முனையில் இருக்கக்கூடிய வடக்கு பிரதேச செயலகம் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று பௌத்த துறவிகள், இந்துக்கள், பல்வேறுபட்ட மத தலைவர்கள் இன்றைக்கு அங்கு உண்ணாவிரதம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தை கையாள வேண்டியது பிரதமர் அவர்களும் பிரதமருடைய கட்சியை சார்ந்த அமைச்சரும் தான் இந்த விடயத்தை கையாள வேண்டியிருக்கு. ஆகவே இந்த பிரதமரையும் இந்த அரசாங்கத்தையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் நீங்கள்
அரசாங்கத்தோடு
பேசுங்க. இந்த பிரதேச செயலகம் தரம் உயர்த்தவில்லையாக இருந்தால் அரசாங்கத்துக்கு வழங்குற ஆதரவை விலக்கிக் கொள்ளப் போகிறோம் என்றதை அரசாங்கத்தோடு நீங்க பேரம் பேசுங்கள். இதை செய்யாத இடத்திலே வரலாறு எங்களை மன்னிக்காது என்பதை இந்த நேரத்திலே கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
மாண்புமிகு அப்துல்லா மஹ்ரூப் ஓடப்பிளேஸ் விஜயபால ஹெட்டி ஆராய்ச்சி வில் டேக் தி சேர்.
Honorable Abdullah Maruf.
Bismillah ar-Rahman ar-Rahim. 1968 ஆண்டின் 15 இலக்க காணி மீட்டல் மற்றும் அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தை திருத்தும் சட்ட மூலத்திலே பேச கிடைத்து நான் நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். முதலிலே இந்த சட்ட மூலம் தொடர்பாக விரிவான விளக்கங்களை அமைச்சினூடாக பெறக்கூடிய வாய்ப்பிலிருந்தும் இந்த விடயத்திலே நான் அமைச்சரிடம் முதலிலே இலங்கை காணி மீட்பு அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்துக்கு தமிழ் வெப்சைட் ஒன்று இல்லாத விடயத்தை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்து இன்று பாரிய காணி மீட்பு என்கின்ற அடிப்படையிலே ஃபோரஸ்ட் மற்றும் பரிசர போன்ற திணைக்களங்களுக்கூடாக எங்களுடைய காணிகளுக்கு பாரிய அபகீர்த்தி, அதாவது நாங்கள் ஆண்டு வந்த பூமியை அல்லது எங்களுக்குள்ள பூமிகள் கபலீகரம் செய்யப்படுவதை நாங்கள் காண்கின்றோம். இந்த நாட்டிலே 1972 ஆண்டு பெருந்தோட்டத்துறை அன்று கொழுநாடி செல்வா அவர்களுக்கு கீழே இருந்தபோது 72 ஆண்டு கான்ஸ்டிடியூஷனிலே 50 ஏக்கர் உச்சவரம்பு சட்டம் வந்தபோது சிறுமாடி அம்மையார் அவர்களும் பாதிக்கப்பட்டார். ஆட்சியாளர்கள் பாதிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் அன்று காணி விவசாய அமைச்சராக இருந்த கொபேகடு அவர்களுக்கு கீழே இந்த பெருந்தோட்டத்துறையை உள்வாங்கி அன்று பல்வேறுபட்ட இன்னல்களும் தொல்லைகளும் ஏற்பட்டது. 1947 ஆண்டுக்கு பிறகு கிழக்கு மாகாணத்திலே தொகுதிகளை பொறுத்தவரையிலே மட்டக்கிழப்பு பட்டிருப்பு என்கின்ற அடிப்படையிலே அம்பாறை என்ற அடிப்படையில் இருந்தபோது அன்று 2 மாவட்டங்களாக அது பிரிக்கப்பட்டு அன்று தொகுதிகள் பிரிக்கப்பட்ட போதும் திருகோணமலை மாவட்டத்திலே மூதூர் திருகோணமலை என்ற தொகுதி 76 ஆண்டு சேர்வலியாக பிரிக்கப்பட்ட போதும் நாங்கள் பாரிய ஒரு காணி அபகரிப்புக்குள்ளாக்கப்பட்டோம். ஏன் நான் இதை உங்களுக்கு கூறுகின்றேன் என்றால் 2727 சதுர கிலோமீட்டர் திருகோணமலை மாவட்டம், அங்கு காணி உரங்களும் கூட்டமும் இல்லை குறைவும் இல்லை. காரணம் கொழும்பு மாவட்டத்திலே இப்பொழுது புதிய நகர உருவாக்கத்திலே காணி அதிகரித்திருக்கலாம். ஆனால் அன்று 1800 சதுர கிலோமீட்டரை கொண்ட மூதூர் தொகுதி 586 குறிக்கப்பட்ட போது அன்று அந்த தம்பலகாம பிரதேசபை மூதூர் கிண்ணியா பிரதேசபைகளிலே தம்பலகாம பிரதேசபையிலே கல்மிட்டியாவ வடக்கு கல்மிட்டியாவ தெற்கு என்கின்ற பகுதி 33.6 சதுர கிலோமீட்டர்களை ஒரு ஜிஎன் கல்மிட்டியாவ சவுத்திலும் கல்மிட்டியாவ நோத்திலே 148.63 சதுர கிலோமீட்டர்களும் இப்படி பார்க்கின்ற போது தம்பலகாமத்திலே இருந்த கோயிலடி மற்றும் கப்பற்துறை போன்ற பிரதேசங்களிலும் 100 சதுர கிலோமீட்டர்கள் அன்று கபலீகரம் செய்யப்பட்டது. இதன் காரணமாக மூதூர் தொகுதி என்று கூறுகின்ற போது திருகோணமலை மூதூர் தொகுதி என்று கூறுகின்ற போது கிண்ணியா மூதூர் கம்பலகாமத்தை உள்ளடக்கி இருந்தாலும் கூட எங்களுடைய காணிகள் மேய்ச்சல் தரங்கள் இல்லாமல் போனது. இன்று மேய்ச்சல் தரை பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கின்ற 275,000 கால்நடைகளிலே 250,000 கால்நடைகள் சிறுபான்மைக்குரியது. இவர்களுக்கு காணிகள் இல்லை. இந்த நிலைமையிலே இப்பொழுது நகர அபிவிருத்தி என்ற அடிப்படையிலே நாங்கள் சதுப்பு நிலங்களை நாங்கள் கபலீகரம் செய்வதாக இன்று பொய் பிரச்சாரம் செய்யப்படுகின்றது. அண்மையிலே வடக்குக்கு விஜயம் செய்த ரத்னநிலைய தேரர் அவர்கள் அங்கு வடக்கு மக்கள் மத்தியில் ஒரு இனத்துவேசத்தை இன கலவரத்தை உண்டாக்குகிற பேச்சை பேசினார். முஸ்லீம்கள் மட்டக்கிழப்பிலும் திருகோணமலையிலும் அம்பாறை மாவட்டத்திலும் காணிகளை தமிழ் மக்களுடைய காணிகளை அபகரிக்கின்றார்கள் என்று. ஏன் நான் இதை உங்களுக்கு கூறுகின்றேன் என்றால் இன்று தமிழ் மக்களுக்கு மத்தியிலும் முஸ்லீம்களுக்கு மத்தியிலும் ஒரு கிளர்ச்சியை ஒரு அவர்கள் எடுத்துக்கொண்டது. சிங்கள மக்களுக்கு எதிராக முஸ்லீம்களை தூண்டுவதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி தோல்வி அடைந்த நிலையிலே இப்பொழுது தமிழ் மக்களை தூண்டுகின்ற நிகழ்ச்சி நிலை முன்னெடுத்து செல்கின்றார்கள். இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரியும் அன்று 2 தொகுதிகள் திருகோணமலையிலே ஒரு தமிழ் மகனும் மூதூர் தொகுதியிலே ஒரு தமிழ் மகனும் ஒரு முஸ்லீம் மகனும் வந்த போதும் சேர்விலை தொகுதி உருவாக்கப்பட்ட பிறகு மூதூரிலே ஒரு முஸ்லீம் மகன் தொடர்ச்சியாக இருந்தார். 47 ஆண்டிலிருந்து தற்போது கடைசியாக நடந்த தேர்தலில் கூட மூதூர் தொகுதி இருந்தாலும் கூட எங்களுடைய 1840 சதுர கிலோமீட்டர்கள் 586 சதுர கிலோமீட்டராக குறைக்கப்பட்டாலும் அதிலும் 280 சதுர கிலோமீட்டர்கள் திருகோணமலை தொகுதிக்கும் சேர்விலை தொகுதிக்கும் உள்ள காணிகள் தான் 5 GN டிவிஷனில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஆக மோசமாக வயல் நிலங்களை மேய்ச்சல் நிலங்களை காணிகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம். இதன் காரணமாக இன்று நாங்கள் முகங்கொடுக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகள் இன்று மாவட்ட அபிவிருத்தி குழுவினுடைய தலைவராக இருக்கின்ற போது நாங்கள் முகங்கொடுத்தாலும் கூட இன்று அங்கிருக்கின்ற சில பௌத்த பிக்மார்கள் அவர்கள் பன் சிலைக்கு போதுமான காணியை கேட்காமல் 3,600 ஏக்கர் 2,800 ஏக்கர் வேண்டும் என்று கேட்கின்றார்கள். காரணம் அங்கு ஒரு கலவரத்தை அல்லது இனவாதத்தை உருவாக்குவதற்காக முயற்சிக்கின்றார்கள். நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கு எதிர்கட்சியிலே பேசுகின்ற போது நாங்கள் ராஜினாமா செய்தது ஒரு ஒரு போலித்தனமாக என்று அல்லது ஒரு அரசியல் தேவைக்காக என்று கூறினார்கள். இல்லை, 3 நடந்த பாரிய இனக்கலவரத்தை தடுக்கின்ற நோக்கத்தோடும் எங்களுடைய அமைச்சர் ரிஷாத் அவர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட அந்த விசாரணை துரிதப்படுத்துமாறும் அதே நேரத்தில் எங்களுடைய மத அனுஷ்டானங்களை பின்பற்ற முடியாத சூழலிலே எங்களுடைய மத்தோபண்டார் அமைச்சு அவர்களுடைய அமைச்சுக்கு கீழே இன்று பிரயாண முறையில் ஒரு கெசட் செய்யப்பட்டிருக்கின்றது. இதனால் அரச நிர்வாகத்தில் இருக்கின்ற எங்களுடைய உத்தியோகத்தர்கள் தங்களுடைய மத அனுஷ்டானத்தின் அடிப்படையிலே அவருடைய ஆடைகளை அணிய முடியாத சூழலை அங்குள்ள நிர்வாகிகள் உருவாக்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த அவசரகால சட்டத்துக்கு கீழே முஸ்லீம்களுடைய முஸ்லீம் தனவந்தர்கள் முஸ்லீம் அப்பாவி மக்கள் மற்றும் உலமாக்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையை நாங்கள் நேற்றைய தினம் எங்களுடைய கௌரவ பிரதம மந்திரி அவர்களோடும் இந்த நாட்டினுடைய போலீஸ் மா அதிபரோடும் ஏனையவர்களோடும் பேசி நாங்கள் இந்த அவசரகால சட்டத்துக்கு கீழ் கைது செய்யப்பட்டவர்களை நாங்கள் சொல்லவில்லை. அதாவது ஐஎஸ் பயங்கரவாதிகளோடு தொடர்புள்ள யாரையும் விடுதலை செய்ய வேண்டாம், நீங்கள் அதை விசாரணை செய்யுங்கள், ஆனால் அப்பாவி முஸ்லீம்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறினோம். இந்த அடிப்படையிலே தான் நாங்கள் 9 அமைச்சர்களும் நாங்கள் எங்களுடைய ராஜா மக்களை கொடுத்தோம். இன்று கௌரவ கபீர் ஹாசிம் அமைச்சர் அவர்கள் எங்களுடைய ஹலீம் அமைச்சர் அவர்களும் எங்களுடைய கபீர் ஹாசிம் அமைச்சர் அவர்களும் மீண்டும் பதவியை எடுத்தது எங்களுடைய அஸ்கிரிய மல்வத்த பீடாதிபதியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களை நாங்கள் கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய அனைவரும் ஒன்று கூடி இந்த மேற்படி என்ன நிபந்தனைக்காக நாங்கள் ராஜினாமா செய்தோமோ அது அத்தனையும் துரிதமாக இந்த மாதத்துக்குள் நீங்கள் முடித்து விடுங்கள். இங்கு இனத்துவேஷம் இன பாகுபாடு காட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன ஐக்கியத்துக்காக இந்த பாராளுமன்ற சபை மேலோங்கி நிற்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். இன்று பொதுஜன முன்னணியுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்சே முன்னாள் ஜனாதிபதி அவர்களும் இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் 2 பெரிய கட்சிகளுடைய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள். அவர்கள் மாறி மாறி ஆட்சி செய்தவர்கள். இவர்கள் இந்த இனவாதிகளுக்கு பின்னால் போய்விடக் கூடாது என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்கின்றோம். இவர்கள் வாக்குகளை பெற முடியாதவர்கள். இன்று அஸ்வரிய ரத்ன தேரர் அவர்கள் வழக்கிலே தமிழ் மக்களை தூண்டிவிட்டு நாங்கள் காணிகளை அபகரம் செய்தார். இந்த நிலையிலே இந்த விவரங்களை நீங்கள் 1827 2012 வரை நாங்கள் அன்று எங்களுடைய வீதாசாரம் அல்லது எங்களுடைய இன அதிகரிப்பு என்பதில் நாங்கள் இடம்பெறவில்லை. தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் அவர்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். யுத்த காலத்திலே அவர்களுக்கு இந்தியா இருந்தது, அகதிகளாக சென்றார்கள். பெரும்பான்மை சிங்கள மக்கள் தெற்கை நோக்கி மாத்தலை கண்டி போன்ற இடங்களுக்கு சொந்த இடங்களுக்கு சென்றார்கள். நாங்கள் திருகோணமலை மாவட்டத்திலோ அம்பாறை மாவட்டத்திலோ மட்டக்களப்பு மாவட்டத்திலோ எங்களுடைய சொந்த காணிகளைத்தான் நாங்கள் இருந்தோம், அகதிகளாக செல்லவில்லை. இதை நீங்கள் இந்த இரண்டு விடயங்களை இந்த சபாவுக்கு நான் இதனை
சமர்ப்பிக்கின்றேன்.
முடித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்திலே இங்கு இனத்துவேஷங்களை பேசுவதை விட நாங்கள் முறையான முறையிலே ஒரு கோரிக்கையை வைத்து சமூகத்துக்காக அன்று 3ஆம் தேதி அவர்கள் ஒரு பாரிய கலவரத்தை இந்த பொதுபலசேன அமைப்பும் அன்று ரத்ன தேரர் அவர்களும் தலைமை தாங்கி நடத்த அந்த பாரிய அனத்தத்தில் நாங்கள் மீண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே எங்களுடைய மீண்டும் இந்த காணி மீட்பு அபிவிருத்தி கூட்டுத்தாமதம் தமிழ் வெப்சைட் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்று அமைச்சரிடம் வேண்டி இதன் மூலமாக இந்த விவரங்களை பெற்றுக் கொள்ள முடியும். எனது இந்த இரண்டு தகவல்களையும் எனது உரையோடு நான் சபாகத்தை
தேங்க்யூ வெரி மச். வீலங்கட்டு சுசாந்த் கரு சுசாந்த் புஞ்சி நிலமே மெத்துமாட்ட ஒபத்துமாட்ட வினாடி ஹத்தக்க பவன காலியாக
சபாபத்துமணி திருகுணாமலை டிஸ்ட்ரிக்டே என சுதாகனுனா காரணா கீப்பே கதி எக்க ஈயே தினே திருகுணாமலை டிஸ்ட்ரிக்ட வராய இவ்வகை மே அவட்ட பூமியே அக்கர விசால பிரமாணையாக அமெரிக்கான் சமாகம கிட்ட தேண்டியான கதாவாக கியவுனா கர அமத்துமா இன்னவேலே மட கதாகரன் லபியமக்கான மம் ஸ்துத்திவந்த வேணுமா எமக்கு நாளுக்கதிக சங்கத்தின் அதிகாரியை தியன்னே எதுமா இடத்தே எதுமாகிய அனுமதியக்கின் தொடர்வு மீ கட்டுவது கக்கா சித்த வேண்ட பே இவ்வகையும் திருக்குணாமலே சிங்கப்பூர் சமாகமாக கேட்டதே முழு டிஸ்ட்ரிக்டேம சங்கர்தன கட்டுவது கீழா சரஸ்முகு திதிர் பாத்கல் அப்படிக்கே தர்ஷனாத் தப்பிட்ட பெண்ணுவா நமுத் அத வேணக்கோட்ட கரு சபாபத்துமணி திருக்குணாமலை டிஸ்ட்ரிக்டிய இந்தாங்க அம்பலங்குற வெள்ள தீரிய தாக்கா விசால வசேங் வட்டினா கமியுத் கனிஜ வர்க்க விசால பிரமாணையாக் ஒலோயாட்ட தம்பத்தரா தீன வித்திய லங்காதீப பத்திரே சந்தான் நினைவா மேக 2019 ஜூனி மாச 17 சுக்கராதா பத்திரே இவகேம அமெரிக்கானு ஒன் எமத்த அமெரிக்கானு சமாகமாக் ஓனேம ரட்டக்க ஏகொல்லு விசிங் கலத்தின கிரியாதாமியான் பிலிபந்தவ தவ வைத்திய கேம் வசந்த பண்டார் கியலா மெத்துமெக் லிபியக் பலகல்ல தீனவா 24 பிட்டுவே மே லிபியல தீன கருணு மம டிகாக் கியோனவா அனித்தகம் சபாகத கரணும் தெவன லோக யுத்தேட்ட பசுவ அமெரிக்கானு அமுதா விசின் ரிஜுவம ஆக்கிரமணேக்கல ரட்டவால் பிரமாணே கொலாகி ஏ சியல்ல சாதாரணீகரணே கண் லத்தே மரட்டபல மகாஜனையாகி ஆரக்ஷாவு பிரஜாதந்திரவாதே ஸ்தாபித்த கிரீம் ஹோ சஸ்தவாதே மெடபத்தீம் ஹெவத் லோகசாமே தகவரு கிரீமே நாமேனி கெசே வெத்தா திவன லோக யுத்தேன் பசு அமெரிக்கா விசின் சுஹரி ராஜ்யாண்ட எரிவு சிதுக்கன் லபு சமஸ்த அமுதாமே மெதியாத்தீம பிரமாணே ஹட்டாட்டகி ஏ அத்துரிங் ஹைட்டியவன் லட்டக் திவரக் ஆக்கிரமணே கிரீமேதி அமெரிக்கா விசின் பெண்ணு அந்த நோமதிக்க சுவிசேஷி இவே பலமு எக்தாசம்சி அனுவகேதி ஹைட்டி ராஜ்ய வகட் ஸ்ரீ ஜனாதிபதி குமாரத்ரங்காரி ரச பலேன் பாகிரீம் சதா அமெரிக்கான் ஹமுதா மெதியாத்து அத்தர திவனு எக்தாசம்சி அனுவத்தரேதி பெருதி ஹமுதா ராஜே பெறலா ஹிட்டபு ஜனபதி நவத பலிட பத்கிரீம் சதா ஹமுதா மெதியாத்து பார்வையேஷன் தந்த பிரகாஷேத பத்கோட அத்தே கோலிய பிரதிபத்திய சன்சதி விசினி குளோபல் பாலிசி ஃபார்ம் 2005 வார்த்தாவானு அமெரிக்கா நமு ராஜ்ய பிவி பசுவ எக்தா சத்ய அணு அட்டே வசரேசர லோகி விவித ரட்டவர எறிவ தியாத்கல் ரிஜு ஆக்கிரமண சா ஹமுதாமே மெதிஹத்தீம் பிரமாணி கசி அணுவகி ஜம் ரட்டவர அவஸ்தா கீபே கதி ஹமுதாமே மெதிஹத்தீம் சிதுகோட அத்தி அத்தர எம தத்த அத்தரட பலுமோசா திவன லோகி உத்தே වලදී සිදුකළ හමුදා ක්‍රියාකාරකම් ඇතුළත් කොට ඇත. දෙවන ලෝක යුද්ධයෙන් පසු සිදුකළ හමුදාමය ආක්‍රමණවලදී ඇමරිකාවට සම්මූලික අරමුණ ඉටු කර ගැනීමෙන් තොරව වශයෙන් සිදුවේ 1968 කියුබාව ආක්‍රමණය කිරීමේදී සහ 1956 ඊජිප්තුව ආක්‍රමණය කිරීමේදී ඇමරිකානු හමුදා මැදිහත්වීම වලදී ඇමරිකානු හමුදාවට අමතරව ඊශ්‍රායල් ප්‍රංශ බ්‍රිතාන්‍ය සහ නේටෝ හමුදාවට සහාය යම් අවස්ථාවලදී ලබාගෙන ඇති අතර ඇමරිකානු හමුදා වෙනුවට නේටෝ හමුදා යොදා ගැනීම සිදු කර ඇත. කෙසේ වෙතත් දෙවන ලෝක යුද්ධයෙන් පසු ඇමරිකානු රහස් ඔත්තු සේවා විසින් ලෝකයේ පුරා අවුල් ලද අභ්‍යන්තර ගැටුම් සහ යුද්ධ ප්‍රමාණය 100%යි. එසේ ස්වයරීය රාජ්‍යවල අභ්‍යන්තර ගැටුම් නිර්මාණය කිරීම සඳහා මුළු අන්තවාදී බෙදුම්වාදී මූලධර්මවාදී ආදී විවිධ නම් වලින් හඳුන්වන කැරලි කණ්ඩායම් බිහි කිරීම පෝෂණය කිරීම මෙන්ම ආයුධ සහ අරමුදල් සැපීම සඳහා ඇමරිකාව ක්‍රියා කළ ආකාරය පිළිබඳ බොහෝ සාක්ෂි ඇත. ඒ සඳහා ඇමරිකානු සෙනෙට් සභාවේ අනුමැතිය යටතේ අරමුදල් පොම්ප කිරීම සඳහා විවිධ රාජ්‍ය අනුබද්ධ සංවිධාන යොදාගෙන ඇත. ඒ අතුරින් ඇමරිකානු ආභ්‍යන්තර සංවර්ධන ආයතන USAID සහ ප්‍රජාතන්ත්‍රවාදී සඳහා වන ජාතික ව්‍යාපාරයේ නෙට් වැනි ආයතන බහුලව යොදාගත් බවට බොහෝ සාක්ෂි ඉදිරිපත් වී ඇත. මම මේ කෙටියෙන් කිව්වා මම ඒක සභාගත කරනවා හැන්සාඩ් එකට ඇතුළත් වීම සඳහා. ගරු සභාපතිතුමනි, ඊට පස්සේ කියනවා ත්‍රිකුණාමලයේ දිස්ත්‍රික්කයේ පිළිබඳව සටහනක් තියෙනවා. මේක සටහන් කරලා තියෙන්නේ කොක් එබේ කන්ද සහ යාන්ඔය ආශ්‍රිත ආදි මානව ජනාවාස සම්බන්ධයෙන් වර්තමානයේ විශාල තොරතුරු ප්‍රමාණයක් හෙළිදරව් කිරීමට රජරාජ විශ්වවිද්‍යාලයේ පුරාවිද්‍යා හා ජාතික උරුම කළමනාකරණ අංශයේ පසුගිය වසර කිහිපය පුරා සමත් විය. ඒ එම අංශ මගින් ප්‍රාග්ය ඓතිහාසික ජනාවාස සම්බන්ධයෙන් ආරම්භ කළ පරිශන මගින් මීට වසර 50කට පෙර පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුව තහවුරු කර තිබූ තඹටොන් මිලියන
ගරු මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට තව විනාඩි 2ක පමණ කාලයයි තියෙන්නේ.
මිනිස්සු පෙරවිලසෙට අම්බලන්තොට වෙරළ දක්වා විහිදෙන ලොව නිධියක් ගැන මෙම පරිශන අවසානයේදී මා අධ්‍යන අංශයේ ප්‍රධාන මහාචාර්ය තුෂ්ණ මැන්දිස් මෙරට යළි මතක් කර දුන්නේය. මෙම තමනීදී කිලෝමීටර 10ක් පළලේ කිලෝමීටර 152ක් දිගියක් කෑ ගසන්නට මාතෘකාවක් නැතුව ආයෝජන කර්මාන්ත නැතුව එසේම නැගිනල පළාතේ වටිනාකම දන්නේ නැතිව පසුවන මේ රටේ බලධාරීන්ට නැවත එම නිදානය මතක් කර දී ඒ වෙතත් ඒ රටවල මේ අය මේ නිදානය හඳුනාගෙන අපෙන් රැහගන්නට මත්තෙන් ආරක්ෂා ගැනීමට හා ප්‍රයෝජන ගැනීමට පෙර මේ ඔහුගෙන් කළ විමසීමයි. මම ඒකත් සභාගත කරනවා කර සභාපතිතුමනි. මම මේ ප්‍රකාශ කරන්නේ මොකද ත්‍රිකුණාමල දිස්ත්‍රික්කයේ අවුරුත්තියක යුද්ධකට නැතුව ප්‍රදේශයක් වැඩිපුර ජනතාව ඉන්නේ ගොවිතැනින් ජීවත් වන ජනතාව ඊට පස්සේ ධීවර කර්මාන්තී මිරිදිය සහ කරදිය කර්මාන්ත කරන අය. අද වෙනකොට අගරු ඇමතුමා මුළු දිස්ත්‍රික්කයේම අපේ ජනගහණයෙන් විශාල ප්‍රමාණයක් කරන්නේ මේ රැකියාවල් දෙක. ඒ වගේම දිස්ත්‍රික්කයේ 50%ක් වන ජනගහණයෙන් යුක්ත දිස්ත්‍රික්කයක් ලංකාවේ එහෙම දිස්ත්‍රික්කයක් දැනට මං හිතන විදිහට නැහැ. ඒ නිසා මේ අපේ දිස්ත්‍රික්කයේ තුල මේ කරන කටයුත්ත මේ ඇමරිකානු සමාගමක් හෝ වෙන යම් සමාගමක් යුද හරි නැව් හරි නාවික හරි එකට දෙනවා නම් දිස්ත්‍රික්කයේ ඉන්න මන්ත්‍රීවරයෙක් හැටියට මම විශේෂයෙන්ම විරුද්ධත්වය ප්‍රකාශ කරනවා. ඒ වගේම විශේෂයෙන්ම අපේ ඉන්න TN එක සම්බන්ධන් මැතිතුමා, ඒ වගේම අපේ මහරුෆ් මැතිතුමා, ඒ වගේම තව මන්ත්‍රීතුමාලා දෙන්නෙක් ඉන්නවා, TN එක තව මන්ත්‍රීවරයෙක් ඉන්නවා. අපි මහජන නියෝජිතයන් හැටියට අපේ විරුද්ධත්වය ප්‍රකාශ කළ යුතුයි. මේ සංවර්ධන කටයුතු යමක් කරනවා නම් මහජන නියෝජිතයන් ගැන අපිව දැනුවත් කරන්න ඕනි. අපි කොහොමද මේවා කරන්නේ? ගොවි ජනතාවට හානියක් වෙනවද? ධීවර ජනතාවට හානියක් වෙනවද? ඒ දිස්ත්‍රික්කයේ වසන සුළු ජාතියක් වෙන සිංහල අපේ ජනතාවට හානියක් වෙනවද කියන එක දැනුවත් කරලා මේක කරන්න කියලා අපි ඉල්ලීමක් කරනවා. ඒ නිසා මේක කාගවත් බුද්ධලයක් නෙමෙයි.
ගරු මන්ත්‍රීතුමා, කාලය අවසානයි.
මුළු සම්පතක් කිසිම රජයකට විකුණන්න එහෙම නැත්නම් සින්නක් කර දෙන්න අයිතියක් නැති නිසා මේක මහජනතාවගේ කැමැත් නැතුව පාර්ලිමේන්තුවට සවිස්තරව මේ දී ඉදිරිපත් කළා කටයුතු කරන්න කියලා මම ඉල්ලීමක් විශේෂයෙන් ඔබතුමාගෙන් කරනවා.
Thank you very much. බොහොම ස්තුතියි. මිලඟට ගරු රවුෆ් හකීම් ඇතුමා. ඔව් ගරු අමතුමා,
ආයෙත් ගෙනියනවා. කොළඹ ඉඳන් ත්‍රිකුණාමලයට නාගරික කොරිඩෝවක් ඉදි වෙනවා. අය ඒ නාගරික කොරිඩෝව ඇමරිකන් සමාගමකට බදු දෙන්න යනවා. ඒක සම්පූර්ණ අසත්‍ය අමූලික බොරුවක්. අපි කවුරුත් දන්නා ජාතික භෞතික සැලසුම, ඒක හැම අවුරුදු 10කට වරක්ම යවත්කාලීන කරනවා. 2008 අවසාන වශයෙන් යවත්කාලීන කළේ, අනුව 2018 අපි යවත්කාලීන කළා තියෙනවා. ඔබතුමාටත් මම ආරාධනා කළා අපි ත්‍රිකුණාමලයේ ඒ පිළිබඳ දැනුවත් කිරීමක් කළා. අතිවිශාල පිරිසක් ඒකට සම්බන්ධ වුණා. ඒ අනුව අපි නාගරික කොරිඩෝ 4ක් අඳුරගෙන තියෙනවා. ඉදිරි කාලෙදී පරිසර සාධකය, ජල සාධකය, ඉඩම් අවශ්‍යතාවය, සහ යටතල පහසුකම් තත්ත්වය සහ ජනතාවගේ අධ්‍යාපනය කියන කරුණු පදනම් කරගෙන. එයින් එකක් තමයි කොළඹ තිරිකුණාමල නාගරික කොරිඩෝ, අනික තමයි අම්බලන්ගොඩ සිට තිස්සමහාරාමයට තියෙන නාගරික කොරිඩෝ, අනික තමයි වාලච්චනේ සිට අම්පාරට තියෙන කොරිඩෝ, අනික යාපනයේ සිට කිල්නොච්චිය. ඒ වගේම තිරිකුණාමලයේ සඳහා සුවිශේෂයෙන්ම මහා නගර සැලසුමට අදාළව කොළඹ මහනගර සැලසුම සකස් කරපු සුබන ජොරන් ආයතනයේ විධිමත් සැලසුමක් ඉදිරිපත් කළා තියෙනවා. ඒ සැලසුමට අනුව කලාපකරණයක් තියෙනවා. ජනතාව කොහෙද පදිංචි වෙන්නේ? වන සංරක්ෂිත ප්‍රදේශ කොහෙද තියෙන්නේ? කර්මාන්ත කොතනද ඇති වෙන්නේ? නාගරික ජනපද ඇති වෙන්නේ කොතනද? ඔය ඇරෙන්න වෙන කිසිම ඇමරිකන් සමාගමක් හෝ ඒ ඇමරිකන් විද්‍යාඥයෝ හෝ ඒ අයගේ කිසිම මැදිහත් වීමක් නැහැ. වැනි කිසිම ආකාරයක එකඟතාවයක් ගිවිසුමක් නැති බව බොහොම පැහැදිලිව ප්‍රකාශ කරනවා. මේක ශ්‍රී ලාංකික විද්‍යාඥයින් 3000 අවුරුදු එකහමාරක් එකතු වෙලා ඇති කරපු විධිමත් සැලසුමක්. ඒක අවුරුදු 10න් 10ට සෑම ආණ්ඩුවක්ම කරපු දෙයක්.
ගරු සුසන්ත පුණ්‍යනිලමේ මැතිතුමා,
අපරි පැහැදිලි කිරීමක්. මොකද අර සෝෆා ගිමිසුම යටතේ එක් කාරණයක් වෙනවලු. එතකොට ඒ පළාත්වල ඉන්න අපේ ජනතාවට ඔප්පුවක් ලැබෙනවලු සම්පූර්ණයෙන්ම ඒ ඉඩම තමන්ගේ අයිතිය පිළිබඳව. ඒ අයිතිය පිළිබඳව ඒ ඔප්පුවක් එවැනි ප්‍රදේශවල දරිද්‍රතාවයෙන් ඉන්න ජනතාවට එකපාරටම ලැබුණොත් ඒක ගැනීමේ හැකියාව සෝෆා ගිමිසුම යටතේ ඕනෑම පිටරටියෙකුට අවස්ථාවක් ලැබෙනවයි කියලා කියනවා. ඉතින් මේක ඇත්තක්ද නැද්ද කියන එක ඔබතුමාට කියන්න පුළුවන්.
එහෙමයි. සෝපා කියන ගිවිසුම යෝජනා කරලා තියෙන්නේ ඒ ඇමරිකා එක්සත් ජනපදයේ විසින් විවිධ රාජ්‍යයන් එක්ක අත්සන් කරන ලද ගිවිසුම. එවැනි කිසිම ගිවිසුමක් ශ්‍රී ලංකාවේ අපේ කැබිනට් මණ්ඩලයට නම් මේ තාක් ඉදිරිපත් වෙලා නැහැ. 2017 2007 අත්සන් කරපු ඇමරිකා එක්සත් ජනපදයත් එක්ක අත්සන් කරපු අක්සා ගිවිසුමේ ඒ පිටපත ආවා. ඒ පිටපතේ හැමෝම කියනවා මේ පිටු 683 වුණා කියලා. ඇත්තටම පිටු 6යි ගිවිසුම. ඉතුරු පිටුවල තියෙන්නේ ඒකට අදාළ ආයතනවල ලිපිනයන්, දුරකථන අංක සහ අදාළ නිලධාරීන්ගේ තොරතුරු. ඒ අනුව ඒක කැබිනට් මණ්ඩලෙ ඉදිරිපත් කළ තියෙනවා. මම හිතන්නේ ආරක්ෂක අමාත්‍යාංශයට අවශ්‍ය නැහැ. ඒක පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරන්න පුළුවන්. සෝපා නමින් කිසිම ගිවිසුමක් කැබිනට් මණ්ඩලයට හෝ වෙනත් තැන්වල ඇති කරලා නැහැ. ඒ වගේම ඔබතුමා කිව්වා වගේ ප්‍රශ්නේ පැනනගින්නේ සෝපා ගිවිසුමෙන් නෙමෙයි, ඉඩම් අයිතිය පිළිබඳව. මේ රටේ ප්‍රශ්නයක් තියෙනවා ඉඩම් අයිතිය පිළිබඳව. ඒ කියන්නේ ඉඩම් ප්‍රතිසංස්කරණය පිළිබඳ යෝජනාවක් කැබිනට් මණ්ඩලයට තියෙනවා. ඒක පාර්ලිමේන්තුවට එයි. ඔබතුමාලට පුළුවන් ඒ ගැන වාද විවාද කරන්න. ඒක ජනතාවට ඉඩම් වල අයිතිය ලබා දෙන ක්‍රියාවලියක් නිසා ජනතාවගේ ඉඩම් අයිතිය විදේශිකයන්ට ලබා දෙන ක්‍රියාවලියක් නන් නෙවෙයි.
බොහොම ස්තුතියි. සුසන්ත පුංචි නිලමේ මැතිතුමා,
ඔබතුමා කියපු පරිදි අපේ දිස්ත්‍රික්කවල අවුරුදු 30ක යුද්ධයක් තිබිච්ච නිසා සියලු ජනකොටස් වලටම තමන්ගේ ඉඩමට අයිතිය පිළිබඳ බරපතල ගැටලුවක් තියෙනවා. මොකද ගොවි ජනපද ඒ මිනිස්සු විසින් සංවර්ධනය කළා. ඒ මිනිස්සුන්ට අද බලපත්‍රයක්වත් නැහැ. බදු දෙන්න දරන මිනිස්සු බදු ගන්න කැමති නැහැ. ඒ ක්‍රියාදාමය හොඳයි. හැබැයි අපිට වඩාත්ම තහවුරු වෙන්න ඕන කර එමත්තුමා, මේ ගිවිසුම් පිළිබඳව කතා කරනකොට අපි ඒ දිස්ත්‍රික්කයේ ජනතදායකයෙක් හැටියට, ජීවත්වන පුද්ගලයෙකු හැටියට අපිට වගකීමක් තියෙනවා ඒ දිස්ත්‍රික්කයේ ජනතාවට උත්තර බඳින්න. ඉතින් ඒ නිසා මේක පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කළා. දවසක හරි දේකාරි විවාදයක් පවත්වලා මේ ගිවිසුමෙන් ඔය කියන තරම් යකා කළු නැහැ කියන එක අපිට අවස්ථාවක් ලබා දෙන්න බැහැ. මොකද ඒ වක්‍යම ඔබතුමා ගමත්තන්සර් තියෙන්නේ. ඔබතුමා අමත්තන්සේ අවසර නැතුව මේ කිසිදයක් කරන්න බෑනේ. දැන් නාගරික ඔබතුමාගේ අමත්තන්සේ අවසර නැතුව බලපත්‍රයක් ඔප්පුවක් දෙන්න බෑනේ.
ඒකට අවශ්‍ය නැහැ. ඉඩම් පිළිබඳ සම්පූර්ණ රජයේ ඉඩම් අයිතිය තියෙන්නේ ඉඩම් කොමසාරිස් ජනරාල් වලට, ඉඩම් අමාත්‍යංශයට. ඒ අපේ ගරු ගායන්ත කරුණාතිලක ඇමතුමට. ඒ ඉදිකිරීම් කටිතෝල්නේ.
ගරු සුසන්ත පුංචි නිලමේ ඇමතුමා, කාලය අවසන් වෙලා තියෙන්නේ.
දැන් ඔබතුමාගේ UDA විසින් ගැසට් කරලා තියෙන ස්ථානවල තියෙන්නේ ගරු ඇමතුමා ඔප්පුවක් දෙන්න බෑ, දෙන්න පුළුවන් බදු. හැබැයි ඒ බදු දෙන්න වෙලා තියෙන්නේ ගැසට් කරලා තියෙන නිසා.
ඉතින් මෙහෙමයි, අපි නාගරික සංවර්ධන අධිකාරිය විසින් නාගරික සංවර්ධන ප්‍රදේශයකට ගැසට් කළාට පස්සේ යම් ඉදිකිරීමක් කරනවා. ඒ ඉදිකිරීම පිළිබඳ අපේ අවශ්‍යය ගන්නුන ඉඩම් අයිතියකට සම්බන්ධ නැහැ. ඉඩම් අයිතිය තියෙන්නේ ඒ බදු බලපත්‍ර දෙන්නේ අපේ අමාත්‍යංශයෙන් නෙවෙයි අමතුමා. ඒක ඇවිල්ලා රජයේ ඉදම් සන්තකයේ තියෙන ප්‍රාදේශීය ලේකම් ගාව ප්‍රාදේශීය ලේකම්ල තමයි ඒ කටයුත්ත කරන්නේ. අපි කරන්නේ ඉදිකිරීම් කටයුත්ත බලන එක විතරයි.
හොඳයි.
ඉදං ඇමතුමා මේ පළාත් පාලන ඇමතුමා එතුමල්ල තමයි ඒක ගැන බලන්නේ.
හොඳයි බොහොම.
ඔව් ඒක දාගෙන කතා කරන්න.
බොහොම ස්තුතියි. මොනවද අදතුමා කාලේ අවසන් වෙනවා. ඉතින් සාකච්ඡාවක් පොයින්ට් ඔෆ් ඕඩර් එකක් නෙමෙයිනේ මේ. ගරු මුතුකුමාර මන්ත්‍රීතුමා හරි බොහොම ස්තුතියි. ගරු රවුෆ් හකීම් මැතිතුමා ඔබතුමාට විනාඩි 7ක පමණ කාලයයි තිබෙන්නේ.
බොහොම ස්තුතියි මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි. මම ඉතාම කෙටියෙන් වචන ස්වල්පයක් විශේෂයෙන්ම ඉඩම් ගොඩ කිරීමේ මේ සංස්ථාව පිළිබඳව ඒ සංස්ථාවෙන් කෙරෙන වැඩපිළිවෙල් පිළිබඳව කතා කළ යුතුයි. ඇත්තටම මේ සංස්ථාවට ප්‍රෝගාමී සංස්ථා මේ සමාගම හැටියට කලින් තිබුණා කැලණිවැලි පහත් බිම් සංස්ථාව, ඒ වගේම ගල්ලෝය පහත් බිම් සංස්ථාව කියලා නොයෙකුත් සංස්ථා කීපයක් තිබුණා. ඔක්කොම එකතු කරමින් මේ අලුතෙන් මේ සංකල්පය ඇදුවට පස්සේ දැන් මේ හරහා නොයෙකුත් සංවර්ධන ක්‍රියාදාමයන් කරගෙන යන බවත් ඒ පිළිබඳව අපේ අමාත්‍යතුමාගේ නායකත්වය යටතේ විශේෂයෙන්ම රට පුරාම අවශ්‍ය පරිදි ආපදා කළමනාකරණයට පවා උපයෝගී වන නොයෙකුත් අලුත් ව්‍යාපෘති රාශියක් කරගෙන යන බව අපි දන්නා කරුණක්. මම විශේෂයෙන්ම මතක් කළ යුතුයි ගල්ලෝය මිටියාවතේ නොයෙකුත් ප්‍රශ්න රාශියක් තිබෙනවා. ඒ ප්‍රශ්න පිළිබඳව සුනාමියෙන් පස්සේ අපට අවශ්‍ය වුණා මේ ඉඩම් ගොඩ කිරීමේ මේ සංස්ථාව හරහා නැගෙනහිර පළාතේ තියෙන පහත් බිම් පිළිබඳව හරි සිතියම් ගත කිරීම කරලා ඒක ගැසට් පත්‍රයකින් පළ කරගන්න. ඒ කාර්යභාරයක් දැන් කරලා නිම කර තියෙන බව අපි දැනගත්තත් ඒ සඳහා වූ විධිමත් වැඩපිළිවෙලක් අපි දියත් කළ යුතුයි කියලා මම මතක් කර සිටිනවා. විශේෂයෙන්ම මෝසම් වැසි කාලවලදී ඒ ගල්ලෝය මිටියාවතේ නිරන්තරයෙන්ම ජලගැල්මට ලක්වන ප්‍රදේශ රාශියක් තිබෙනවා. ඒ ප්‍රදේශවල ඉඩම් ගොඩ කිරීම පිළිබඳව හරියාකාරව කටයුතු කිරීම සඳහා මේ SLLRDC කියන මේ ආයතනය මැදිහත් වේ යුතුයි. අපි නොඑක් අවස්ථාවලදී ඒ ආයතනයේ ඒ විශේෂ දැනුම පාවිච්චි කරගෙන ඒ සඳහා වූ මැදිහත් වීම වලදී අපට ඒ තාක්ෂණික උපදෙස් ලබා ගැනීමට පුළුවන්කම ලැබිලා තිබෙනවා. මම යෝජනා කරන විශේෂයෙන්ම නැගෙනහිර පළාතේ පහත් බිම් පිළිබඳව තියෙන සිතියම් ගත කිරීම විධිමත්ව කරලා ඒ පිළිබඳව ඊට වඩා අවශ්‍ය වූ විද්‍යාත්මක මැදිහත් වීමක් කළ යුතුයි. මේ දිගින් දිගටම ඒ පළාත්වල සිදුවන ඉඩම් ගොඩ කිරීම නීත්‍යානුකූලව කිරීමට ඒ ඉඩ සලසා දීම සඳහා විශේෂයෙන්ම කල්මුණ ප්‍රදේශයේදී මෑතකදී අපි හයිඩ්‍රොලොජිකල් ස්ටඩි එකක් කරා. We had done a hydrological survey of the Galloya lower basin. In that hydrological survey, particularly in order to reclaim land from the low-lying areas which have been inundated by inundated ever since the Galloya scheme was implemented, it is necessary for us to now make sure that the redevelopment of the area is done in a scientific manner. Towards that, a hydrological survey had been undertaken recently. From that survey, it transpires that we must have a combined effort between the Urban Development Authority and the SLLRDC as two important entities coming under the Honorable Minister, that we should be able to develop a proper township development program for the Kalmune and Samanthure areas. This matter was undertaken by the City Planning Ministry when I was in charge of the ministry a few weeks ago. Now that I am out of the ministry, I request the Honorable Minister to look at this issue, to see that this development plan could be properly carried out in the future. We can share the information that we have prepared, particularly pertaining to the Galloya lower basin, where there is immense flooding potential every time the monsoon rain comes. That is one reason. The other is that I must bring to the attention of the Honorable Minister regarding his urban regeneration program that has been successfully implemented in the Colombo and Colombo metropolitan area.
Honorable Minister,
this,
you have
with this
2 minutes
urban redevelopment program, I must bring to the attention of the Honorable Minister, Kandy City is in need of the expansion of this program into other cities in the country, particularly Kandy, being a heavily congested city. We have underserved settlements several places in Mahayava, in Deyyannavala, in almost several areas. There are about 10 or 12 areas that have been identified as areas with underserved settlements in congested living areas. It is necessary for us to try and introduce vertical living so that we will be able to make maximum use of the land resources that are available within the city. Towards that, sufficient attention has not been paid. We would invite the Honorable Minister to look at that. And together with that, the Honorable Minister was good enough to propose the demolition of the vacant the flats, because there is a serious issue pertaining to the dilapidated state of the vacant the flats, and that he was planning to relocate the flat dwellers to another area. In that regard, we had made an earnest plea that that should be done with proper concern for the livelihoods of the people who are living in the area and the other issues pertain to relocation, particularly school-going children are there, and then their livelihoods are connected to the area in which they live. If they are taken away to a far-off area, that would seriously hamper their living issues. So regarding that, I would like to invite the Minister's attention in that regard as well. With those comments, I conclude my short comments. Thank you.
Thank you very much. Milangatta Garu Muthukumar Mantrituma. Obatumat Idavan. Tamavinna. Garu Jayanta Samaravir Mantrituma Samavinna. Obatumat Vinadi Hataka Kalyakthubina.
Garu Ulasana Rudu Mantritumani. ඉඩම් ගොඩ කිරීමේ හා සංවර්ධනය කිරීමේ ආයතනය අස්ථාවේ සංශෝධනය කිරීමේ පනත් කෙටුම්පත සම්බන්ධයෙන් කරුණු දැක්වීමේදී මා විශේෂයෙන්ම කළුතර දිස්ත්‍රික්කයේ පාන්දුර ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාෂයත් ඒ වගේම කළුතර ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාෂයත් ඒ කොට්ටාෂවල ජනයා මුහුණ දෙන විශේෂ ගැටලු දෙකක් ගරු අමාත්‍යතුමාගේ අවධානය යොමු කරන්න කැමැතියි. එකක් තමයි ගරු ඇමතුමනි පාන්දුර ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාෂයේ කැරපන් ඇල කියන ඇල මාර්ගයේ ආශ්‍රිත ප්‍රදේශය කුඩා වැස්සකට විශේෂයෙන් මෝසම් වැසි කාලෙදී බරපතල පීඩාකාරී තත්වයකට මේ ප්‍රදේශවාසීන් ජනතාව මුහුණ දෙනවා. මේ පිළිබඳ දිගින් දිගටම මේ ගරු සභාවෙත් ඒ වගේම දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටු ප්‍රාදේශීය සම්බන්ධීකරණ කමිටු වල හිටපු මහජන නියෝජිතයන් අපත් ඇතුළුව කරුණු දිගින් දිගටම දක්වා සිටියත් ඒ පිළිබඳ සැලසුම් සකස් කරනවා කියලා කිව්වත් ඇතැම් වෙලාවට සැලසුම් සකස් කළා ඒව පරිපූර්ණත්වයට පත් නොවීම නිසා අද වන විටත් මේ ගැටලුවෙන් උග්‍ර පීඩාකාරී තත්වයකට විශේෂයෙන්ම කැරපනල ආශ්‍රිත පානදුර නගරයේ වෙසෙන ජනයා මේ ගැටලුවෙන් මුහුණ දීලා තිබෙනවා. ඉතින් මම ඔබතුමාගේ විශේෂ අවධානය යොමු කරනවා. ඔබතුමා පානදුර ආශ්‍රිත ව්‍යාපෘත කීපයක් ක්‍රියාත්මක කරනවා. මේ පිළිබඳව තමුන්නාංශගේ විශේෂ අවධානය යොමු කරන්න කියලා මේක පරිපූර්ණත්වයට පත් වෙලා නැහැ. යම් යම් පසුගිය රජයේ සමයේ යම් යම් සංවර්ධන කාර්යයන් කර තිබෙනවා. නමුත් ඒ අවසානයක් කර නොමැති නිසා ඒ මුදලුත් අපත යන තත්ත්වයට පත් වෙලා තිබෙනවා. ඒ පිළිබඳවත් ඔබතුමාගේ විශේෂ අවධානය යොමු කරන්න. ඊළඟට විශේෂම කාරණේ තමයි දුම්මලම බිඳුනු වැල කියන පාන්දුර ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාෂයේ වාද්දුව තල්පිටියේ සිට කළුතර ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාෂයේ පොහද්දර මුල්ල දක්වා දිව යන ඇල මාර්ගය. මේ වාද්දුව නගරයේ මැදින් මේ ඇල මාර්ගයේ දිව යන්නේ ඉතාම සුළු වර්ෂාවකදී. තාම සුළු මට්ටමේ වර්ෂාවකදීත් අද වාද්දුව නගරය තාම ජනාකීර්ණ නගරයක්. වාද්දුව නගරය මේ බිඳුනු වැලේ තිබෙන ජල දැස්ම නිසියාකාරව සිද්ධ නොවන නිසාත් අනවසර ගොඩකිරීම් රාශියක් ඒ ආශ්‍රිතව සිදුවෙලා තිබෙන නිසාත් යලමාර්ගයේ කාලෙකින් සංවර්ධනය කර නොතිබෙන නිසාත් බරපතල පීඩාකාරී තත්වයකට මේ ප්‍රදේශයේ ජනයා මුහුණ දෙනවා. උදාහරණයක් හැටියට මම තමුන්නාසගේ අවධානය යොමු කරන්න කැමති බිඳුනු වැල ආශ්‍රිතව තිබෙනවා ගරු අමාත්‍යතුමනි විවේකාරාමය කියලා විහාරස්ථානයක්, පුරාවිද්‍යාත්මක ස්මාරක සහිත විහාරස්ථානයක්. ඒ විහාරස්ථානයේ චෛත්‍ය පවා එක දිගටම යට වෙලා තිබීම නිසා චෛත්‍ය පවා දෙදරලා ඉරිතරලා මුළුමනින් මේ චෛත්‍ය රාජයන් වහන්සේ විනාශ වීමේ තර්ජනයට පවා පහුගිය කාලේ මුහුණ දුන්නා. ඉතින් මේ පිළිබඳව අපි දිගටම කරුණු ඉදිරිපත් කළා. නමුත් තවමත් මේ පිළිබඳ නිසි අවබෝධයක් සහ මැදිහත් වීමක් සිද්ධ වෙලා තිබෙන්නේ නැහැ. ඉතින් මම ඔබතුමාගෙන් ඉල්ලන ඔබතුමාගේ අමාත්‍යංශය යටතට තිබෙන මේ ඉඩම් ගොඩ කිරීමේ සංවර්ධනය කිරීමේ ආයතනය සතුව විශාල විශේෂඥතාවයක් තිබෙනවා මෙවැනි කාර්යයන් සාර්ථකත්වයට පත් කරන්න. එකක් තමයි මේ සඳහා වුවමනා කර තිබෙනවා සැලැස්මක්. පළවෙනි එක එක ගොඩ වෙද්දු ඇවිල්ලා එක එක සැලසුම් දෙනවා, එක එක සැලසුම් ක්‍රියාත්මක කරන්න උත්සාහ කරනවා. හැබැයි ඒ සැලසුම් වලින් මේ පීඩාකාරී තත්ත්වයට උත්තරයක් හොයාගන්න බෑ. අපි විශ්වාස කරනවා තමුන්නාන්සේ සතුව තිබෙන මේ ආයතනය ඉඩාම් ගොඩ කිරීමේ හා සංවර්ධනය කිරීමේ සංස්ථාව සතුව මේ ජල කළමනාකරණය පිළිබඳ විශේෂයෙන්ම වැසි ජල කළමනාකරණයට අවශ්‍ය විශේෂඥතාවය තිබෙනවා. අවුරුදු ගාණක් මේ අභියෝගයත් එක්ක හැපිලා ඒ හින ඉංජිනේරුවන් සතුව මේ සඳහා වන විශේෂඥතාවය තිබෙනවා. ඒ නිසා මම ඔබතුමාගේ අවධානය යොමු කරන ඔබතුමාට පුළුවන් කණ්ඩායම මම ඉල්ලීමක් කළා දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටුවේදී කළුතර ඉඩම් ගොඩ කිරීමේ සංවර්ධනය කිරීමේ ආයතනය මගින් මේ බිඳුනු වැල සංවර්ධනය කිරීමේ ව්‍යාපෘති යෝජනාවක් සකස් කළ දෙන්න කියලා. දල යෝජනාවක් සකස් කළ දීලා තිබෙනවා. නමුත් ඒ පරිපූර්ණ යෝජනාවක් කියලා අපි විශ්වාස කරන්නේ ඒ ඉංජිනේරු මහතුරුන්ගෙන් ඇහුවාමත් ඔහු කිව්වෙත් මේක තවදුරටත් සංවර්ධනය කරන්න ඕනි කියලා. තවදුරටත් මේ යෝජනාව සංවර්ධනය කරලා ඉදිරිපත් කරන්න ඕනි කියලා. ඔබතුමාගේ විශේෂ අවධානය යොමු කරන ඔබතුමා සටහන් කරගෙන ඒ පිළිබඳ මැදිහත් වීමක් කරයි කියලා අපි බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම තමයි කළුතර ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාෂයත් බේරුවල ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාෂයත් මේ දෙක යාවෙන දුම්මල මෝදරැල පරණ ලන්දේසියල කියලත් මේකට කියනවා. මේ ඇල ආශ්‍රිතවත් බරපතල පීඩාකාරී තත්වයක් මේ ඇල ආශ්‍රිතව තිබෙන ජීවත්වන පවුල් බරපතල පීඩාකාරී තත්වයකට වැසි කාලයේදී මුහුණ දෙනවා. ඉතින් මේ පිටිබඳව දිගටම අවධානය යොමු කරලා තිබෙනවා. නමුත් අවධානය යොමු වෙලා නැහැ. මම ඉල්ලන ඔබතුමාගෙන් මේ පිළිබඳව තමුන්නාංශගේ අවධානය යොමු කරලා දුම්මල මෝදරැලත් කළුතර සහ බේරුවල ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාස හරහා තිබෙන ආශ්‍රිතව තිබෙන ඒ වගේම පාන්දුර ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාෂයේ තිබෙන බිඳුනු වැල විශේෂයෙන් තම අතවත් තියලා නැහැ ඒ සංවර්ධනය කිරීමේ කාර්යයකට. බිඳුනු වැල විශේෂයෙන් ඒ සඳහා විශේෂඥ කණ්ඩායමක් පත් කළ සැලැස්මක් හදලා දෙන ලෙසත් ඒ වගේම කැරපනැලේ ඉතුරු සංවර්ධන කාර්යයට මැදිහත් වෙලා ඒ සම්පූර්ණ කිරීමට අවශ්‍ය මැදිහත් වීම ලබා දීලා ඒ ප්‍රදේශයේ ජනතාව මුහුණ දී තිබෙන මේ වැසි කාලයේදී මුහුණ දී තිබෙන මේ ගැටලුවට උත්තරයක් සපයා දෙන ලෙස ඉතාම ඕනෑකමින් ඔබතුමාට
විනාඩි 2ක්
ඒ වගේම අපට දැනගන්න තිබෙනවා ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, දැන් මහකොළඹ ඇලමාර්ග පුනරුත්ථාපනය කිරීමේ ව්‍යාප්ති යටතේ ඉඩම් ගොඩ කිරීමේ සංවර්ධනය කිරීමේ ආයතනයට අක්කර 990ක පමණ ප්‍රමාණයක් අත්පත් කරගත්තා ජල රාශීකරණය සඳහා. නමුත් දැන් දැන් දැනගන්න තිබෙන කරුණු අනුව එවැයි ඒ ජල රාශීකරීමේ ව්‍යාප්ති ක්‍රියාත්මක නොවී තිබෙනවා. පසුගිය කාලවකවානුව යම් යම් ව්‍යාප්ති ප්‍රමාණයක් ක්‍රියාත්මක වුණා. නැත්තම් මේ කාලෙටත් මං හිතන්නේ පාර්ලිමේන්තුවත් යට වෙන්න ඉඩ තිබ්බා. ඒ විශේෂම ආරක්ෂක ලේකම්, හිටපු ආරක්ෂක ලේකම් ගෝඨාභය රාජපක්ෂ මහත්මන්ගේ සමේ ක්‍රියාත්මක කරපු ඒ විශේෂ තමුනාසගේ ආයතනය, ඒ ආයතන ඉංජිනේරුවන්ගේ සැලසුම් අනුව, ගම්කොට කිරීමේ සංවර්ධනය කිරීමේ ආයතනයේ ඉංජිනේරුවන්ගේ සැලසුම් අනුව ක්‍රියාත්මක කරපු ඇතැම් ව්‍යාපෘති නිසා කොළඹ ජනයාගේ ගංවතුර තර්ජනයෙන්, වැසි වතුර තර්ජනයෙන්, ගංවතුරත් නෙමෙයි වැසි වතුර තර්ජනයෙන් ගැලවී ඉන්නට මඟ පෑදුණු ප්‍රදේශ භූමියක් දැන් කොළඹ නගරයේ අපිට දකින්න පුළුවන්. කොහොම වුණත් මේ අක්කර 990න් අක්කර 75ක් 80ක් විතර විගණකාධිපති වාර්තාව 2017 මේ වාර්තාව එහි සඳහන් වෙනවා. අක්කර 72ක් පමණ අවසතු කිරීමේ උත්සාහයක් තිබෙනවා. ඒකට කොළඹ නගරයේ වැසි ජල කළමනාකරණය සඳහා අත්පත් කරගත්තු ඉඩම් වලින් අක්කර 70ක් පමණ අවසතු කළොත්, ඒවායේ විවිධ ඉදිකිරීම් සිදු කළොත් ආපහු කොළඹ නගරයේ වැසි ජලය කළමනාකරණය කිරීම සඳහා ඉඩම් හම් වෙන්නේ නැහැ. මම දන්නේ විගණකාධිපති වාර්තාවේ තමයි මේ සඳහන් වෙන්නේ. එහෙම වුණොත් ඒව කොයි කොයි ස්ථානවලින්දේ අවසතු කිරීම සිද්ධ වෙන්නේ, ඒ මොකක් හරි විද්‍යාත්මක සමීක්ෂණයක් ඇසුරෙන්දේ අවසතු කිරීම සිද්ධ වෙන්නේ, එසේ අවසතු කිරීම හරහා ඇතිවෙන ගැටළු වලට උත්තර සෙවීමේ විකල්ප ක්‍රියාමාර්ගයක් සහිතව ඒ අවසතු කරන්න කියලා අපි දන්නේ නැහැ. ඒ නිසා අපි ඔබතුමා නැවත කතාවක් කරනවා නම් ඒ පැහැදිලි කිරීමක් කරાવી කියලා අපි බලාපොරොත්තු වෙනවා. ඊළඟට තවත් ගරු මුලස්නාරූඪ මන්ත්‍රීතුමනි එක විනාඩියක් දෙන ගරු ඇමතුමාගේ අවධානය යොමු කරන්න. ඔබතුමාගේ ආයතනයේ ඉඩම් කොට කිරීමේ සංවර්ධනය කිරීමේ ආයතනයට අනුබද්ධිතව රෙඩිකෝ කියලා ආයතනයක් මම දන්න තරමින් තිබෙනවා. එම ආයතනය මේ ඉතාම ඈතකදී මූදු වැලි සෝදා ඉදිකිරීම සඳහා යොදා ගැනීම සඳහා වන යන්ත්‍රයක් ආනයනය කර තිබෙනවා. නමුත් එය අද එය සුදු අලියෙක් බවට පත් වෙලා තිබෙන බව තමයි වාර්තා වෙන්නේ. එම තමුනාසලා බලාපොරොත්තු වෙච්ච ධාරිතාවේ යන්ත්‍රය සතු ඇත්තෙත් නැහැ. ඒ වගේම බලාපොරොත්තු වෙච්ච කාර්යයන් ඒ යන්ත්‍රයෙන් හොඳින්ම ඉස්සර කරන්න බෑ කියන කාරණයක් අපිට දැනගන්න ලැබිලා තිබුණේ. ඒ සඳහා ආයෝජනය කරපු මුදල නාස්තිකාර වියදමක් හැටියට පත් වී තිබෙන බව තමයි වාර්තා වෙලා තින්. මම දන්නේ ඔබතුමා මේ පිළිබඳව දන්නවද නැද්ද කියලා. කොහොම වුණත් ඒ එසේ වී තිබෙනවා නම්
කාලය
තත්පර 10යි එසේ වී තිබෙනවා නම් විශේෂයෙන්ම ඒ ව්‍යාපෘතියක් හෙට ගත්තොත්, ඒ සංකල්පයක් හෙට ගත්තොත්, ව්‍යාපෘතියක් හෙට ගත්තොත් මූදු වැලි ලවණතාවය අඩු කරලා ඉදිකිරීම කර්මාන්තය සදා යොදාගත යුතුව තිබෙනවා. නැත්තම් කළුගඟ, කැලණිගඟ මේ සියලු ගංගා විශාල තර්ජනයකට අද මුහුණ දීලා තියෙන යුරු කඩාවැටි මේ තර්ජනයට, ගංගාව ආශ්‍රිතව ලවණ මිශ්‍ර වීමේ තර්ජනයකට ඒවා වළක්වන්න මුදු වැලි පාවිච්චි කිරීම අත්‍යවශ්‍යයි. ඒ සඳහා නූතන තාක්ෂණ යොදා ගැනීමත් අත්‍යක්ෂ විවාදයක් නැහැ. නමුත් මේ ගෙනත් තිබෙන යන්ත්‍රය තමුනාසලා ගෙනත් තිබෙන යන්ත්‍රය සඳහා සුදුසු එකක්ද කියන පිළිබඳ ප්‍රශ්නය මතුවලා තිබෙනවා. ඒ සඳහා ඔබතුමාගේ පැහැදිලි කිරීමක් බලාපොරොත්තු වෙන නැවත වතාවක් මා කළුතර දිස්ත්‍රික්කයේ ආශ්‍රිතව පාන්දුරත්, කළුතරත් බේරුවලත් ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාශ ආශ්‍රිතව මතු කරන ලද මේ ඇලමාර්ග තුන සම්බන්ධයෙන් තමුනාසගේ අවධානය යොමු වෙලා ඒ සංවර්ධනය කිරීමට වැඩසලස්මක් සකස් කරાવી කියලා විශ්වාසයෙන් නතරන බොහොම ස්තුතියි.